எபிரேயர் அதிகாரம் 11. நாம் நம்புகிறவற்றின் மீது கொண்டுள்ள உறுதிதான் விசுவாசமாகும். நாம் கண்ணால் பார்க்காவிட்டாலும் கூட உண்மையான ஒன்றை நம்புவதுதான் விசுவாசம். முன்பு வாழ்ந்தவர்களை தேவன் பெரிதும் விரும்பினார். ஏனென்றால் அவர்கள் இதுபோன்ற விசுவாசம் கொண்டவர்களாய் இருந்தார்கள். தேவன் தமது ஆணையால் இந்த முழு உலகையும் படைத்தார் என்று நாம் நம்ப விசுவாசம் உதவுகிறது. அதாவது, நாம் பார்க்கின்ற பொருட்கள் எல்லாம் பார்க்கப்படாத ஒன்றால் உருவாக்கப்பட்டதை உணர்ந்து கொள்கிறோம். காயினும் ஆபேலும் தேவனுக்கு பலி கொடுத்தார்கள். ஆனால் ஆபேலின் பலி அவனது விசுவாசம் காரணமாக உயர்வாக கருதப்பட்டது. தேவனும் அதையே விரும்பி ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவனை நல்லவன் என்று அழைத்தார். அவன் இறந்து போனான். எனினும் அவன் தன் விசுவாசத்தின் வழியே இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான். ஏனோக்கு இறக்கவில்லை. இந்த பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் தேவனுக்கு விருப்பமானவனாக இருந்தான். தேவன் அவனை தன்னிடம் எடுத்துக்கொண்டார். அதனால் மக்கள் அதன் பிறகு அவனை கண்டுகொள்ள முடியவில்லை. இது அவனது விசுவாசத்தினாலேயே ஆயிற்று. விசுவாசம் இல்லாமல் எவனும் தேவனுக்கு விருப்பமானவனாக இருக்க முடியாது. தேவனிடத்தில் வருகிறவன் அவர் உண்மையாகவே இருக்கிறார் என நம்பிக்கை கொள்கிறான். அதோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுப்பார் என்றும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நோவா இதுவரை அவன் காணாததை பற்றி தேவனால் எச்சரிக்கை செய்யப்பட்டான். ஆனால் நோவா தேவன் மீது விசுவாசமும் மரியாதையும் கொண்டிருந்தான். எனவே அவன் பெரிய கப்பலை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டான். தனது விசுவாசத்தின் மூலமாக இந்த உலகம் தவறானது என்பதை நோவா நிரூபித்தான். இதனால் விசுவாசத்தின் வழியாக தேவனுக்கு முன் நீதிமான்களாக கருதப்பட்ட சிலருள் ஒருவனானான். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அவர் வாக்களித்தபடி ஒரு இடத்துக்கு பயணம் போகச் சொன்னார். அவனுக்கு அந்த இடம் எங்கே உள்ளது என்று தெரியாது. எனினும் அவனுக்கு விசுவாசம் இருந்ததால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி பயணம் செய்தான். தேவன் தருவதாக வாக்களித்த நாட்டில் ஆபிரகாம் வாழ்ந்தான். அங்கே ஒரு பரதேசியைப் போல அலைந்தான். எனினும் அவன் விசுவாசம் வைத்திருந்தான். ஈசாக்கு யாக்கோபு ஆகியோரோடு கூடாரத்தில் குடியிருந்தான். அவர்களும் தேவனுடைய வாக்குறுதியை பெற்றார்கள். ஆபிரகாம் உண்மையான அஸ்திபாரமிடப்பட்ட தேவனுடைய நகரத்துக்காக காத்திருந்தான். ஆபிரகாம் மிகவும் முதியவன். குழந்தை பேற்றுக்கான வாய்ப்பு இல்லாதவன். சாராலும் அப்படியே. ஆபிரகாம் தேவனிடம் விசுவாசம் வைத்ததால் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அவன் ஏறக்குறைய இறந்து போகிறவனைப் போன்று இருந்தான். ஆனால் அவனிடமிருந்து முதுமை பருவத்தில் ஒரு பரம்பரை தோன்றி வானத்து நட்சத்திரங்களைப் போன்று விளங்கியது. கடற்கரையில் உள்ள மணலைப் போன்று ஏராளமான மக்கள் அவனிடமிருந்து வெளிப்பட்டனர். இந்த மாபெரும் மனிதர்கள் அனைவரும் இறுதி வரை தங்கள் விசுவாசத்துடனே வாழ்ந்தனர். இவர்கள் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ளாமல் வெகு தூரத்திலே அவற்றைக் கண்டு நம்பி அணைத்து கொண்டனர். பூலோகத்தில் தாம் அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் இருந்ததை அவர்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொண்டனர். அவர்கள் தம் சொந்த தேசத்தை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையே இத்தகைய விஷயங்களை பேசுகிறவர்கள் உணர்த்துகிறார்கள். அவர்கள் தாங்கள் விட்டு வந்த நாட்டை பற்றி நினைத்திருந்தார்களேயானால் அவர்கள் அதற்கு திரும்பி போக சமயம் கிடைத்திருக்குமே. ஆனால் அவர்கள் பரலோகம் என்னும் சிறப்பான நாட்டிற்கு போக காத்திருக்கிறார்கள். எனவே தேவன் தன்னை அவர்களது தேவன் என்று அழைத்து கொள்வதில் வெட்கப்படுவதில்லை. தேவன் அவர்களுக்காக ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்கிறார். தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதித்தார். ஆபிரகாமிடம் ஈசாக்கை பலி கொடுக்கும்படி தேவன் சொன்னார். ஆபிரகாமும் விசுவாசத்தின் காரணமாக அந்த கட்டளையை பின்பற்றினான். ஏனென்றால் ஏற்கனவே தேவன் ஆபிரகாமுக்கு வாக்களித்துள்ளார்.
ஈசாக்கு மூலம் உன் பரம்பரை வளரும்
என்றும் கூறியுள்ளார். ஆனாலும் ஒரே குமாரனான அந்த ஈசாக்கை பலி கொடுக்க ஆபிரகாம் முன்வந்தான். தேவன் மக்களை மரணத்திலிருந்து எழுப்புவார் என ஆபிரகாம் நம்பினான். உண்மையில் அதுபோன்றே ஆபிரகாம் அவன் குமாரனை கொல்லாதபடி தேவன் தடுத்துவிட்டார். இதுவும் மரணத்திலிருந்து எழுப்பியது போலாயிற்று. யாக்கோபையும் ஏசாவையும் ஈசாக்கு ஆசீர்வதித்தான். ஈசாக்கு இதனை விசுவாசத்தின் அடிப்படையில் செய்தான். யாக்கோபு யோசேப்பின் குமாரர்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தான். யாக்கோபு தான் இறந்து கொண்டிருக்கும்போது இதனை செய்தான். அவன் தனது கோளின் முனையில் சாய்ந்து கொண்டு தொழுதான். யாக்கோபு இப்படி செய்ததற்கும் அவனது விசுவாசமே காரணமாகும். யோசேப்பு இறந்து கொண்டிருந்த நேரத்தில் இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு போவதை பற்றி பேசினான். அவன் இதனை விசுவாசத்தால் சொன்னான். தனது சரீரத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் மக்களிடம் சொன்னான். மோசே பிறந்த பிறகு அவன் அழகாக இருந்ததை அவன் பெற்றோர்கள் கண்டு 3 மாத காலத்திற்கு மறைத்து வைத்தார்கள். விசுவாசத்தின் அடிப்படையிலேயே இதை செய்தனர். அரச கட்டளைக்கு பயப்படாமல் இதை செய்தனர். மோசே வளர்ந்து பெரியவன் ஆனான். பாரோனுடைய குமார்த்தியன் குமாரன் என அழைக்கப்படுவதை மறுத்தான். பாவத்துக்குரிய தற்காலிக சந்தோஷத்தை அனுபவிப்பதை விட தேவனுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தேர்ந்தெடுத்தான். எகிப்தின் கருவூலத்தை விட கிறிஸ்துவுக்காக தாங்கிக் கொண்ட பாடுகளை மதிப்பு மிக்கதாக அவன் நினைத்தான். ஏனெனில் வரையிருக்கிற பலனுக்காக அவன் பார்த்திருந்தான். மோசே எகிப்திலிருந்து வெளியேறினான். தன் விசுவாசத்தின் அடிப்படையில் அப்படி செய்தான். அவன் ராஜாவின் கோபத்துக்கும் அஞ்சவில்லை. அவன் தொடர்ந்து உறுதியாக இருந்தான். ஒருவராலும் பார்க்க இயலாத தேவனை அவனால் பார்க்க முடிந்தது. அவன் பஸ்காவை தயார் செய்தான். கதவின் மீது இரத்தத்தை பூசினான். யூத மக்களின் முதல் ஆண் குழந்தையை மரணத்தூதன் கொல்லாதபடிக்கு இதை செய்தான். மோசே இதனை விசுவாசத்தோடு செய்தான். மோசே தன் மக்களை அழைத்து கொண்டு போனான். அப்போது செங்கடல் காய்ந்த தரையைப் போலாயிற்று. அவர்களின் விசுவாசமே இதற்கு காரணமாகும். எகிப்தியர்களும் அவ்வாறே கடலை கடக்க முனைந்து அமிழ்ந்து போனார்கள். எரிகோவின் சுவர்கள் தேவனது மக்களின் விசுவாசத்தினால் விழுந்து போனது. அவர்கள் 7 நாட்கள் அந்த சுவர்களை சுற்றி வந்தனர். அப்புறம் அச்சுவர்கள் விழுந்தன. ராகாபினும் விலைமாதும் இஸ்ரவேல் ஒற்றர்களை நண்பர்களைப் போல வரவேற்றாள். அவளது விசுவாசத்தின் காரணமாக கீழ்ப்படியாதவர்கள் கொல்லப்பட்டபோது அவள் தன் வீட்டாருடன் சேதமடையாமல் தப்பினாள். பின்னும் வேறு எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல வேண்டுமா? கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து விளக்கிச் சொல்ல காலம் போதாது. விசுவாசத்தாலேயே அவர்கள் அரசுகளை வெற்றி கொண்டார்கள். நீதியை வலியுறுத்தினார்கள். தேவனுடைய வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டார்கள். சிலர் சிங்கங்களின் வாய்களை மூடினார்கள். சிலர் நெருப்பின் உக்கரத்தை குறைத்தார்கள். வாளின் சாவிலிருந்து தப்பினார்கள். பலவீனத்திலிருந்து அவர்கள் பலம் பெற்று அந்நிய படைகளை தோற்கடித்து யுத்தத்தில் ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள். இறந்து போன தங்களுடையவர்களை பெண்கள் மீண்டும் அடைந்தார்கள். மற்றவர்கள் வாதைக்குள்ளான போதும் விடுபட மறுத்தார்கள். மரணத்திலிருந்து ஒரு சிறந்த வாழ்விற்கென உயிரோடு எழுப்பப்படுவதற்காக இதனை செய்தார்கள். வேறு சிலர் கேலி செய்யப்பட்டனர், அடிக்கப்பட்டனர், கட்டப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டனர். சிலர் கல்லால் எரியப்பட்டார்கள். வாள்களினால் 2 துண்டாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். சிலர் செம்மறியாட்டு தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்தி கொண்டு திரிந்து ஏழ்மையையும் துன்பத்தையும் கசப்புகளையும் அனுபவித்தனர். உலகம் அந்த உத்தமர்களுக்கு உகந்ததாக இல்லை. அவர்கள் மலைகளிலும் பாலைவனங்களிலும் அலைந்து திரிந்தனர். மலை குகைகளிலும் பூமியில் உள்ள பொந்துகளிலும் வாழ்ந்தார்கள். தம் விசுவாசத்தாலேயே அவர்கள் புகழப்படுகின்றனர். ஆனால் இவர்களில் எவரும் தேவனுடைய வாக்குறுதியை அடையவில்லை. தேவன் நமக்கு சிறந்த சிலவற்றை தர திட்டமிட்டிருந்தார். பிறகு நம்மோடு சேர்ந்து மட்டுமே அவர்களும் முழுமைப்படுத்தப்படுவார்கள்.